إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قني تركري الله من رياض عليه அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் நச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த அமர்வை ஆரம்பம் செய்கிறேன். தலைப்பு உங்களுக்கு தெரியும். என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? கண்ணியமான கணவனும் கனிவான மனைவியும். இந்த தலைப்புக்குனே சில பேர் விசேஷமா வந்திருக்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சி இந்த தலைப்புக்காக வேண்டிய சில பேர் ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கிறாங்க. சில பேர் இதுக்காக வேண்டிய கொஞ்சம் பிரயாசம் எடுத்து மெனக்கெட்டு போவோமே, அதற்கு நம்ம மனைவிக்கு ஏதாவது நாலு வார்த்தை சொல்லட்டுமே, அதை ரிகார்டு பண்ணி கொண்டு போய் போட்டு காட்டுவோமே அப்படின்னு சில பேர். சில பேர் நம்ம கணவனுக்கு உரைக்கிற மாதிரி நாலு வார்த்தை அஜர்த்து இன்னைக்கு சொல்லுவாரு, அதை ரிகார்டு பண்ணி கொண்டு போய் போட்டு காட்டுவோமே அப்படின்னு சில பேர். ஹயர் எது எப்படியோ கேட்பதை கொண்டு நானும் நீங்களும் அமல் செய்தால் அல்ஹம்துலில்லா, அதுதான் நோக்கம். தொடர்வோமா இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, ஒரு இல்லறம், குடும்ப வாழ்க்கை, அது சிறப்பாக அமைய வேண்டும். ஒரு ஆணுக்கு அவனுடைய வாழ்க்கையின் ஒரு சம பாதி பகுதி குடும்ப வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு ஆணுடைய வாழ்க்கையின் சம பாதி பகுதி குடும்ப வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னொரு பாதி அவனுடைய வெளி வாழ்க்கை, அவன் வேலை செய்யக்கூடிய இடம், அவன் பழகக்கூடிய நண்பர்கள். இப்படியாக மற்றொரு பாதி அவனுடைய வெளி வாழ்க்கை, அவனுடைய முதல் பாதி அவனுடைய குடும்ப வாழ்க்கை. நான் கவனமா கேட்கிறீங்களா? நான் எம்பிஏ கவனிக்கிறீங்களா? சரி, இந்த முதல் பாதி அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தால்தான் அவனுடைய அடுத்த பாதி சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆணுடைய ஆரோக்கியம், அறிவு, அமைதி, ஒரு ஆணுடைய ஆரோக்கியம், அறிவு, அமைதி, இவை அனைத்தின் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு, இவை அனைத்தும் சீராக சிறப்பாக அவனுக்கு அமையப்பெறக்கூடிய ஒரு இடம் அவனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கிறது. அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள், எத்தகைய மாற்றங்கள் அவனுக்கு ஏற்படுகின்றனவோ அதற்கேற்ப அவனுடைய ஆரோக்கியத்தில், அவனுடைய அறிவில், அவனுடைய அமைதியில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எப்படி ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குலம், குலம் என்றால் தெரியுமா என்ன? தமிழ்ல சொல்லுங்கப்பா. தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கம், குளம். அமைதியாக இருக்கக்கூடிய அந்த குளத்திலே ஒருவன் ஒரு கல்லை விட்டு எரிகிறான், டம்னு, என்ன ஆகும்? அது கலங்கும். அப்படியே அதனுடைய நீர் கலக்கம் ஏற்படும். இப்படித்தான் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆணின் மனதை, அறிவை, அவனுடைய சிந்தனையை பெண்ணின் ஒரு வார்த்தையானது ஒரு குளத்தில் போடப்பட்ட ஒரு கல்லை போன்று, அந்த கல் எப்படி குளத்தில் ஒரு ததும்பலை, ஒரு மாற்றத்தை, அமைதியாக இருந்த அந்த குளத்தை சிதற வைக்கிறதோ அது போன்று அவனை அப்படியே தடுமாற வைத்துவிடும். எது? ஒரு பெண்ணுடைய பேச்சு, ஒரு பேச்சு போதுமானது. இன்னும் நம்முடைய காலத்துக்கு ஏற்ப பதில் சொல்ல உதாரணம் சொல்வதாக இருந்தா, ஒரு இடத்துல பாம் போட்டா எப்படி ஆகும்? ஒரு இடத்துல ஒரு பாம் அப்படி மேலிருந்து ராக்கெட்ல இருந்து அப்படி அவன் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா இங்க நடக்கிறது என்ன நடக்கும்? எத்தனையோ உயிர்களுடைய இழப்புகள், எத்தனையோ வீடுகள் சிதறி சின்னாபின்னமாகிவிடும். அதே போலதான் ஒரு பெண்ணுடைய பேச்சானது அவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிடும். முதல்ல நம்ம ஆண்களை பற்றி பேசுவோம், அப்புறம் இடையிலடையில பெண்களுடைய விஷயங்களை கொண்டு வருவோம். அடுத்த பாதி முழுக்க முழுக்க நம்முடைய சகோதரிகளுக்காக, நம்முடைய இல்லத்தரசிகளுக்காக. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப ஒரு ஆணை பொறுத்தவரை அவனுடைய சமபாதி வாழ்க்கை அவனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த குடும்ப வாழ்க்கையில் தான் அவனுடைய ஆரோக்கியம், அறிவு, அமைதி அங்கே முழுமை பெறுகிறது அல்லது சிதைகிறது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணுடைய குடும்ப வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையின் சமபாதியாக இருக்கிறது. அவனுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், ஒன்று அவனது குடும்ப வாழ்க்கையிலே முழுமை பெறுகிறது அல்லது சிதைகிறது. அடுத்து இதற்கேற்ப ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவளுக்கு குடும்ப வாழ்க்கைத்தான் எல்லாமே. ஆணுக்கு குடும்ப வாழ்க்கை சம பாதி, பாதி வாழ்க்கை அவனுக்கு வெளியிலே, தொழில் செய்யக்கூடிய இடம், வேலை செய்யக்கூடிய இடம், பழகக்கூடிய நண்பர்கள் என்று. பெண்ணை பொறுத்தவரை அவளுடைய பெரும்பாலான நேரங்கள் குடும்ப வாழ்க்கையில் தான் கழியும். ஒரு 5%, 10% வெளியிலே தேவைகளை வாங்குவதற்காக செல்வது, காய்கறி வாங்க செல்வது, மார்க்கெட்டுகளுக்கு செல்வது, அல்லது ஏதாவது உறவுகளை சந்திப்பதற்காக உறவுகளின் வீடுகளுக்கு செல்வது, இது ஒரு குறைந்தபட்சம். இது யாருக்கு? குடும்பமே வாழ்க்கை என்று வாழக்கூடிய பெண்களுக்கு. இன்னொரு வகையான பெண்கள் இருக்கிறார்கள், நான் என்ன சளைத்தவளா, நான் என்ன படிக்காதவளா, ஒன்ன மாதிரி நானும் படிச்சிருக்கிறேன், நீ எம்பின்னு சொன்னா நான் பிஇ படிச்சிருக்கிறேன், நான் எம்இ படிச்சிருக்கிறேன், நான் என்ன சும்மாவா, நானும் சம்பாதிக்க போவேன்னு சம்பாதிக்க போற பெண்கள். அவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், குடும்ப வாழ்க்கை பாதி, அடுத்த தொழில் வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை பாதி. இப்ப நம்ம அவங்கள பத்தி பேசப்படும், அவங்கள பத்தி பேசுறதா இருந்தா அது ஒரு பெரிய தனியா சப்ஜெக்ட் போட்டு தான் அவங்களுக்கு பேசணும். குடும்ப வாழ்க்கை, கணவன், பிள்ளைகள், கணவனின் தாய் தந்தை, தனது தாய் தந்தை, குடும்பமே வாழ்க்கை என்று வாழக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு, அப்படிப்பட்ட பெண்களுக்கு குடும்பம் தான் எல்லாமே. அப்ப அந்த பெண்களுக்கு முதலாவதாக அவர்களுடைய மைண்ட், அவர்களுடைய மைண்ட் அது டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டும். என்னங்க ரெண்டு வார்த்தையும் இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு, இதுக்கு தமிழ் வார்த்தை தேடுறதா இருந்தா கொஞ்சம் ரொம்ப நீளமா சொல்லணும், அது ஈஸியா. சில இங்கிலீஷ் தமிழாவே மாறிடுச்சு, அந்த மாதிரி நம்ம இதை தமிழாவே ஆக்கிடுவோம். இந்த மைண்ட் இருக்கு அவங்களுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும். அவர்களுக்கு மைண்ட் டென்ஷன் இல்லாம இருந்தா குடும்பத்துல எல்லாமே சரியா போய்கிட்டே இருக்கும். எப்படி? ஒரு கடல்ல கப்பல் போகுதுங்க, காற்று சரியா அடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே மிதமான காற்று ஒரு திசையை நோக்கி அடிச்சுக்கிட்டே இருக்குது, கரெக்டா போய்கிட்டே இருக்கும் கப்பல். திடீர்னு சூறாவளி அடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? கப்பல் பயணிக்க முடியுமா? சூறாவளி அடிச்சா அப்புறம் அலைகள் அமைதியா இருக்கிற கடல்ல என்ன ஏற்பட்டுரும்? அலைகள், ஒரு ஜான் உயரத்துக்கு எழுந்து கொண்டிருந்த அலை கடைசியில ஒரு தென்னமரம் உயரத்துக்கு எழும்ப ஆரம்பிச்சிடும். அப்ப உங்க கப்பல் இப்படி போயிட்டு இருந்தது கடைசியில இப்படி போக ஆரம்பிச்சிடும், அப்புறம் இப்படி இறங்கும், அப்புறம் இப்படி இறங்கும், கடைசியில இப்படிங்க, அடுத்து இப்படிங்க, அடுத்த தடவை நாலாவது தடவை தலைகீழ போயிடும். போவோமா இல்லையா? அப்ப பெண்களுடைய மைண்டு டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டும் அவர்களுக்கு, முதல் விஷயம். அப்படி அவர்கள் டென்ஷன் வந்தா எப்படி என்று சொன்னா,
கடல்ல கொந்தளிப்பு வந்த மாதிரி. கடலில் சொல்றது புரியுதா இல்லையா? நீங்க பாட்டுக்கு உடனே உங்க வீட்டை பத்தி சிந்திச்சுக்கிட்டு ஆஹா இதாண்டா பிரச்சனை அப்படின்னு அங்க போயிடாதீங்க. முதல்ல பயானெல்லாம் கேட்டுக்குங்க, அப்புறமா எப்படி ஃபிட் பண்றதுங்கிறத யோசிச்சுக்கங்க. இப்பயே ஒவ்வொரு வார்த்தையும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, நான் பயன் பண்ண முடியாது. என்னோட சேர்ந்து வந்துகிட்டீங்க என்ன தெரியா. அவ பெண்களுடைய மைண்டு டென்ஷன் இல்லாம இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மைண்ட்ல டென்ஷன் வர்றது எப்படி என்று சொன்னா, கடல்ல சூறாவளி அடிக்கிற மாதிரி மிதமா கப்பல் வந்து நம்முடைய வாழ்க்கை போயிட்டு, அதில் நேரத்தில் அந்த கடல்ல சூறாவளி வந்தா பயங்கரமான அலைகள் உயர எழும்பும், தடுமாறும், ஒன்னும் செய்ய முடியாது. அந்த அலைகள் சூறாவளி நிக்கிற வரைக்கும் அலை நிக்குமா? அலை உயர்றது நிக்குமா? அலை வந்து சூறாவளிக்கு கட்டுப்பட்டது. அது அட்டிக்கு அட்டிக்கு வீச வீச இது தூக்க ஆரம்பிச்சோம். முதல்ல சூறாவளி நிக்கணும், அப்புறம் தான் அலை நிக்கும், அதுக்கப்புறம் தான் கப்பல் ஓட்டி சரியா கப்பலை ஓட்ட முடியும். அப்ப பெண்களுடைய மைண்டு டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர்களுடைய மைண்டில் அவர்களுடைய அந்த மனநிலை சிந்தனை, அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் இதில் டென்ஷனே வந்துடக்கூடாது. டென்ஷன் என்று சொன்னால் பதட்டம், டென்ஷன் என்றால் ஒரு விதமான தடுமாற்றம், ஒரு விதமான பதட்ட நிலை, ஒரு விதமான குழப்ப நிலை. அதில் கோபங்கள் கொஞ்சம் கலக்கும். என்ன கலக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஃபாலூடால கலக்குறாங்க பாத்தீங்களா, ஒழுங்கான சர்பத்துனா ஏதாச்சும் ஒரு சர்பத்தை போட்டு செய்வாங்க, ஃபாலூடான ஒரு குழப்பம் வச்சிருப்பாங்க. எல்லா பழத்தையும் அள்ளி போட்டு வெட்டி போட்டு குழப்பி அதுல ஐஸ்கிரீம் தூக்கி அள்ளி போட்டு அதுல போடக்கூடாதெல்லாம் மொத்தமா சேர்த்து அது ஒரு ஜூஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லா கலப்படமும் கோபம் வந்துடும், வெறுப்பு, கோபம், அடுத்து வெறுப்பு, அதுக்கு பிறகு உள்ளத்துல ஒரு விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதுக்கு பிறகு என்ன ஏற்படும், உள்ளத்துல என்னைக்கோ ஒண்ணு மறைஞ்சிருக்கும், அதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடும். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் ஜனாதாவாகி ஃபாத்தியா 40வது ஃபாத்தியா ஓதி வருஷ ஃபாத்தியாலாம் ஓதி முடிச்சிருக்கோம், கடைசியில் அதெல்லாம் எந்திரிச்சிருந்தோம். வேதாள முருங்க மரத்தில் ஏறினது ஏறுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பூதம் கிளம்பின மாதிரி தோண்ட தோண்ட பூதம் கிளம்பிடுச்சிருக்காத சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கிளம்பிடுங்க. அன்னைக்கு நீங்க அப்படி பேசலையா, இன்னைக்கு நீங்க இப்படி பேசலையா, அன்னைக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க, உங்க அக்கா என்ன சொன்னாங்க, உங்க அத்தா என்ன சொன்னாங்க, ஆச்சு பூச்சு நீ எல்லாம் கிளம்பி. இவன் பார்த்து பயந்து போய் என்னடா ஆச்சு, இப்படிப்பட்ட ஞாபக சக்தியா நம்ம மனைவிக்கு, இப்படி குரான்ல ஒரு சூரா கூட மனப்பாடமா இருக்காது, அதெல்லாம் மறந்து போயிருக்கோம், படிச்சதெல்லாம் மறந்து போயிருக்கோம். ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அன்றைக்கு இன்றைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா ஞாபகத்துல வந்து கொட்டு. நான் கடைசியில இவன் ஆள் ஓடுங்கி போய் அப்படியே என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருவான். அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மைண்டு ஃப்ரீயா இருக்கணும், டென்ஷன் இல்லாம இருக்க வேண்டும் தான். அவங்களுடைய மைண்டு ஃப்ரீயா இருக்கணும் முதல் விஷயம். இரண்டாவது, பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு கேர், அக்கறையை எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் ஒரு அக்கறையை எதிர்பார்ப்பார்கள். நம்முடைய கணவன் நம் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறாரா, அவரிடத்திலிருந்து எனக்கு என்னுடைய தேவைகளுக்கு என்ன விதமான, அதாவது என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அந்த எதிர்பார்ப்புகளை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார், என்னை எப்படி கேர் செய்கிறார், எனக்கு எப்படி அக்கறை கொடுக்கின்றார், எனக்கு தேவையானதை அது கல்வியாக இருக்கட்டும் அல்லது பொருளாக இருக்கட்டும், ஏதாவது வெளியிலிருந்து வாங்கி வரக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும் அல்லது வெளியே அழைத்து செல்ல வேண்டிய மருத்துவ உதவிகள், இப்படி ஒரு கேர், ஒரு பொறுப்பு, ஒரு அக்கறையை அந்த பெண் எதிர்பார்ப்பார். சொல்வது புரிகிறதா? மூன்றாவதாக, கணவனிடம் அந்த பெண் எதிர்பார்க்கக்கூடிய மற்றொரு முக்கியமான விஷயம், தன்னுடைய கணவனிடத்திலே நான் எந்த அளவு கண்ணியமாக இருக்கிறேன், என்னுடைய கணவனுடைய உள்ளத்தில் எனக்கு எந்த அளவு கண்ணியம் இருக்கிறது. பெரும்பாலும் வரக்கூடிய மாமனார் மருமகள் மாமியார் மருமகள் சண்டையை பாருங்க, நீங்க எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மாவுக்கு தாங்க சப்போர்ட்டா பேசுறீங்க, எனக்கு நீங்க என்னைக்கு சப்போர்ட்டா பேசிருக்கிறீங்க, என்னை என்னைக்கு நீங்க மதிச்சிருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் உங்க அக்கா தங்கச்சியை மதிச்சு பேசுவீங்க, தூக்கி பேசுவீங்க, அவங்களத்தான் நீங்க உயர்வா பேசுவீங்க, ஒஸ்தியா பேசுவீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, என்ன என்ன மதிச்சிருக்கிறீங்க நீங்க? எப்போ பாருங்க, உங்க அக்கா ஒஸ்தி, உங்க தங்கச்சி ஒஸ்தி, உங்க அம்மா ஒஸ்தி, எனக்கு என்ன இருக்கு? நான் எது செஞ்சாலும் சரியில்லைங்க உங்களுக்கு, நான் செய்யறதுலாம் தப்பா தெரியுதுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க பாருங்க. அதோட நேரம் அவங்க அம்மா வீட்டுல தான் நிற்பாங்க, தாய் வீட்டில் தான் போய் நிற்பாங்க, உமா வீட்டில் என்ன அவங்க ஒரு தான். அதோட இவர் போய் கெஞ்ச வேண்டியது, அம்மா வாமா கண்ணுமா பொண்ணுமா அப்படின்னு கெஞ்ச வேண்டியது தான். கெஞ்ச கெஞ்ச அங்கே ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன இதுக்கெல்லாம் நீங்கள் முதல்ல பஞ்சாயத்து வைங்க, கடைசியில் ஒரேடியாக பஞ்சாயத்து எங்கே போய் முடிக்கும், இதெல்லாம் சரிபட்டு வராது, நீங்கள் ஒரு தனி வீடு பாருங்க, அதுக்கப்புறமா நான் வர்றேன். முதல்ல நீங்கள் ஒரு தனி வீடு பாருங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம் மற்றதெல்லாம் அப்படின்னு போய் நின்றோம். சரி விடுங்க. அப்ப ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவள் வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பது அவளுடைய மைண்ட் ஃப்ரீயா டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், கணவரிடத்தில் கேர், தன்னை பராமரிக்கக்கூடிய தனக்கு அக்கறை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும். மூன்றாவது, கணவன் தன்னை மதிக்க வேண்டும், தனக்கு முன்னுரிமை, தனக்கு அந்தஸ்து கொடுக்க வேண்டும். இது வந்து எந்த ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஆண் என்ன எதிர்பார்க்கிறான்? தனது குடும்பத்திலே தனக்கு அவன் நிம்மதியை எதிர்பார்க்கிறான், அவன் ஒரு அமைதியை எதிர்பார்க்கிறான். குடும்பம் தனக்கு ஒரு பூஞ்சோலையாக இருக்க வேண்டும். ஒரு பூஞ்சோலையில் எப்படி நறுமணம் கமழும், மனம் இதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பூங்காவாக தன்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய அறிவு, அவனுடைய அமைதி, அவனது குடும்பத்தில் தான் அது முழுமை பெறுகிறது, அது சிறப்படைகிறது. அதற்கு ஏற்பத்தான் அவனுடைய வெளி வாழ்க்கை, வெளி தொடர்புகள் அங்கே அவனுக்கு சீர் பெறுகிறது. ஆகவே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால், மனைவி எப்படிப்பட்டவளாக இருந்தால் ஒரு சிறந்த குடும்பத்தை சீரமைக்க முடியும், ஒரு அழகான ஒரு இல்லற வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்பதைத்தான் இந்த ஒரு சின்ன அமர்விலே நாம் பார்க்க போகிறோம். அதற்குத்தான் நம்முடைய தலைப்பிலே சொன்னோம், கண்ணியமான கணவன். இது மனைவிக்கு. கனிவான மனைவி இது யாருக்கு? சொல்லப்பா, கணவனுக்கு. கண்ணியமான கணவன் இது யாருக்கு? மனைவிக்கு. கனிவான மனைவி இது யாருக்கு? நான் சொல்றது புரியுதா இல்லையா? உங்களை டாபிக்குள்ளார கொண்டு வர்றதுக்காக நான் கேட்கிறேன். கண்ணியமான கணவன் இது யாருக்கு? மனைவிக்கு, பெண்களுக்கு. கனிவான மனைவி இது யாருக்கு? யாருக்கு? இது கணவன்மார்களுக்கு, ஆண்களுக்கு. இப்ப நம்ம மொத்த பயானுடைய சுருக்கமே இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளார்தான் இருக்கு. கண்ணியமான கணவன் அமைந்தால் கனிவான மனைவியாக மனைவி மாறிவிடுவாள், கனிவான மனைவியாக மனைவி இருந்தால் கண்ணியமான கணவனாக கணவன் ஆகிவிடுவான். சிம்பிள் லாஜிக். கண்ணியமான கணவனாக இருந்தால் மனைவி கனிவானவளாக ஆகிவிடுவாள், கனிவான மனைவியாக இருந்தால் கணவன் கண்ணியமாக ஆகிவிடுவான். இப்ப இதுல முடிவு பண்ணணும், யாரு முதல்ல மாறுறது, யாரு ரெண்டாவது மாறுறது? கணவன் சொல்வார், நான் என்ன சும்மாவா, நீ முதல்ல கனிவா மாறு, நான் கண்ணியமா மாறுறேன்னு சொல்லிட்டு. இப்ப மனைவி மேடம் சொல்லுவாங்க, நீங்க கண்ணியமா மாறுங்க, அப்புறமா நான் கனிவா மாறுறேன்னு சொல்லி. இது ரெண்டு பேரும் இப்படி போட்டி போட்டாங்கன்னா பகலும் சூரியனும் போட்டி போட்ட மாதிரி ஆயிடும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி போட்டி போட்டா பகலும் சூரியனும் போட்டி போட்ட மாதிரி. இப்ப சூரியன் பகல்கிட்ட சொன்னா, தினைக்கு நானே உதிச்சுக்கிட்டு இருக்க, முதல்ல நான் இன்னைக்கு உதிக்க மாட்டேன், நீ முதல்ல வா. பகல்கிட்ட சொன்னா, நீ முதல்ல வா, நீ வந்தவொடனே நான் வர்றேன்னு சொன்னா. அதுக்கு பகல் சொன்னா, அட அறிவாளி சூரியனே, நீதான்பா வரணும், நீ வந்துட்டா நான் வந்துடுவேன் நினைச்சான். அப்ப சூரியன் திரும்ப சொல்லிச்சான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ முதல்ல வா, நான் வரேன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு பகல் வருமா சூரியன் வருமா? ஏதாச்சும் வருமா? இந்த ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டா ஏதாவது வருமா? வராது. பகல் வந்துச்சுன்னா சூரியன் வந்துட போதாங்க. சூரியன் வந்துருச்சுன்னா பகல் இல்லாத சூரியன் இருக்கா? சூரியன் இருந்து பகல் இல்லாம இருக்கா, அல்லது பகல் இருந்து சூரியன் இல்லாம இருக்கா? என்னங்க சொல்லுங்க? பகல் வந்தா சூரியன் வந்துடப்போகுது, சூரியன் வந்தா பகல் வந்துடப்போகுது. அதே போலதான் இருவரும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய ஒன்றுதான் இது. இருவரும், நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா எதுக்கு சொல்றேன்னு சொல்லி? இருவரும் ஒரே நேரத்தில் மாற வேண்டும். கணவனும் ஒரே நேரத்தில், மனைவியும் ஒரே நேரத்தில் சேர்ந்து போட்டி போடாமல் தான் கண்ணியமானவனாக கணவன் மாற வேண்டும், தான் கனிவானவளாக மனைவி மாற வேண்டும். இதுல நீ முதல்ல நான் முதல்லன்னு சொல்லி இதுல யாரும் போட்டி போட்டார்கள் என்றால் வாழ்க்கையை தொலைத்து விடுவார்கள். வாழ்க்கையில் இவர்கள் தோற்று விடுவார்கள். இவர்கள் லைஃபை சக்சஸ் ஆக ஆக்க முடியாது. இப்ப கொஞ்சம் நம்ம அப்படியே ஹதீஸுகளுக்குள்ள போயிட்டு திரும்ப வருவோம். நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி யார்? யாருங்க? நம்ம தூதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேற எங்கேயும் போக தேவையில்லை. அவ்வளவு அழகா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது மனைவியை லா துக்பிஹ், அவளை அசிங்கமாக பேசாதே. கபீஹ், கபீஹ் என்று சொன்னால் அருவறுக்கத்தக்க, ஒரு அசிங்கமான, வெறுக்கத்தக்க, ஒரு அருவறுப்பான வார்த்தைகளை கொண்டு அவளை பேசாதே. லா துக்பிஹ், புரியுதா? இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தப்பே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அட முட்டாளிங்க வா அப்படிங்க வேண்டியது. அட அறிவு கிட்ட ஜென்மம் இங்க வா. உங்க அப்பா உனக்கு என்ன அறிவு சொல்லி கொடுத்தான்னு தெரியல. நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? எங்கேயாவது நிழலுக்காவது ஸ்கூல்ல ஒதுங்கி இருக்கியா? என்ன படிச்ச ஸ்கூல்ல? போய் போய் முட்டை வாங்கிட்டு இருந்தியா? நீனு எறும்பாடு, கழுத, இப்படி அழகழகான பேரை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்காக வேண்டிய பிஹெச்டி பண்ணி யாருக்கு? இப்ப பாருங்க, நீங்கள் கண்ணியமானவர் என்று சொன்னால் கண்ணியமான வார்த்தைகள் உங்களது நாவிலிருந்து வெளிப்பட வேண்டும். நீங்கள் கண்ணியமானவர் என்றால் உங்களது நாவிலிருந்து என்ன வார்த்தை வெளிப்பட வேண்டும் சொல்லுங்க. கஷ்டமா இருக்கிறது என்ன? நீங்க எங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணியமானவர் என்றால் என்ன வார்த்தை வெளிப்பட வேண்டும்? கண்ணியமான வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறிப்பா மனைவிகளை பத்தி நமக்கு அறிவுரை சொல்லும் போது, லா துக்பிஹ், கபீஹான வார்த்தைகளை பேசாதீர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமின் அவன் அசிங்கமான வார்த்தையை பேசவே மாட்டான், அருவறுப்பான வார்த்தைகளை பேசவே மாட்டான், யாரோடையுமே பேச மாட்டான் என்று சொல்லும் பொழுது தனது குடும்பத்தில் அவன் பேசுவானா? தனக்கு நெருக்கமானவர் யார்? தன்னுடைய தாய் தந்தை, தனது பிள்ளை, தன்னுடைய சகோதர சகோதரிகள். இவர்களுக்கெல்லாம் மேலாக தன்னோடு தனியாக இருக்கக்கூடிய ஒரே உரிமை பெற்றவள் யார்? யாருங்க? ஒரு ஆணோடு தனியாக எல்லா நேரங்களிலும் இருப்பதற்குரிய உரிமையை, தகுதியை, அந்த முதன்மையை அல்லாஹு தஆலா நாம் ஹலாலாக்கி கொண்ட பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கின்றோம். நாம் சொந்தமாக்கி கொண்ட பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கின்றான். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க, உங்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய உதவியாளர்களாக, துணைகளாக இருக்கிறார்கள். فَإِنَّكُمْ أَحْلَلْتُمُوهُنَّ بِكَلِمَةِ اللَّهِ وَأَمَانَةِ اللَّهِ, அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டும் அல்லாஹ்வுடைய அமானதத்தை கொண்டும் நீங்கள் அவர்களை உங்களுக்கு ஆகுமானவர்களாக ஆக்கியிருக்கின்றீர்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். லா தஹ்ஜுர், அவர்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், பழித்து விடாதீர்கள். இந்த ஹதீஸ், இது போன்று வரக்கூடிய பல ஹதீஸுகள், அவற்றினுடைய சுருக்க மைய கருத்து என்ன? நீங்கள் பெண்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜத்துல் விதான, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு சொன்ன அறிவுரையின் அந்த தொடக்கம் பெண்கள் விஷயத்திலே இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, பெண்களிடத்தில் நீங்கள் ஹைராக அழகிய முறையில் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், அந்த உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா. அப்ப ஒரு ஆண் பெண்ணிடத்திலே, அதாவது மனைவி இடத்துல கூட வேலை செய்யறவர் இடத்துல கிடையாது. யார் இடத்துல கிடையாது? கூட வேலை செய்யறா பாருங்க, அவள்கிட்ட கிடையாது. பஸ்ல போறா பாருங்க, அவள்கிட்ட கிடையாது. ரயில்ல ஒன்னா வர்றா பாருங்க, அவள்கிட்ட கிடையாது. வேலைக்கு போகும்போது பஸ்ல ஒருத்தி வருவா பாருங்க, முன்னாடியும் பின்னாடியும். இன்றைக்கு என்ன நடக்குது? அதான் நடக்குது. என்ன நடக்குது? இங்க மனைவியை விட்டுருவான், அம்போன்னு விட்டுருவான். மனைவியை விட்டுவிட்டு எல்லார்ட்டையும் கண்ணியமா பேசுவோம். ஹாய் மேடம், நல்லா இருக்கீங்களா அப்படிமா. இங்க மனைவிட்ட அட மண்ணா கட்டிமா. அங்க போய் ஹாய் மேடம், என்ன செய்தி அப்படிமா. ஹாய் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, நான் சாப்பிட போற வாங்கிட்டு வருமான்னு கேட்போம். எங்க வேலைக்கு போயிட்டு. இங்க பாவம் வீட்டுல ஒருத்தி பட்னியா இருப்பான், உட்காந்துக்கிட்டு இவன் வருவான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஒரு தடவை கூட கேட்க மாட்டான். நான் சொல்றது புரியுதா? அப்ப கண்ணியத்தை எங்க கொடுக்க சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்கள் மனைவி இடத்திலே கொடுங்கள். ஒரு பெரிய கண்ணியமானவன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவனிடத்திலே அக்கறை இருக்க வேண்டும். தனக்கு கீழ் உள்ளவர்கள் மீது அக்கறை உள்ளவர் தான் கண்ணியமானவன். என் முதலாளி ரொம்ப கண்ணியமானவர். என்னங்க அர்த்தம் அதுக்கு? என்னுடைய முதலாளி கண்ணியமானவர் என்று ஒரு பணியாளர் சொன்னார் என்றால் என்ன அர்த்தம் அதுக்கு? முதல்ல என்ன மரியாதையா நடத்துவாரு. டே அறிவு கட்டவனுங்க வா, டே வீணா பண்ணணுங்க வா, அட முட்டாள இங்க வா அப்படின்னு சொன்னா அந்த வேலைக்கார் பணியாளர் தன்னுடைய முதலாளிய கண்ணியமானவர்னு ஒத்துப்பாரா? அவன் சரியான அரகு, அவனா சரியான அரலுசு. எப்ப பார்த்தாலும் சுடுதண்ணி தான் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப கண்ணியமானவர் என்றால் முதலில் கண்ணியமான பேச்சுகள் வர வேண்டும். இரண்டாவது, என் முதலாளி ரொம்ப தங்கமானவர், கண்ணியமானவர். ஏன் எப்ப சொல்லுவாங்க இந்த வார்த்தையை? தன் விஷயத்தில் அக்கறை கொள்பவராக இருந்தார். என்னப்பா சாப்பிட்டியா, வேலைக்கு வர்றாரு வேலைக்கார் காலையில வர்றார், வந்தோன்னு என்னப்பா தம்பி நல்லபடியா வந்தியா, சாப்பிட்டியா காலையில அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க. அந்த தொழிலாளிக்கு எப்படி இருக்கு மனசு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னப்பா தம்பி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா போதும். வீட்டுல எல்லாரும் காய்ச்சல்ல பெட்டுல படுத்து கிடந்தா கூட சரி, எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிமா. என்ன அந்த ஒரு அக்கறை, விசாரணை, விசாரிப்பு, அதிலே அவன் உள்ளத்திலே அவன் உணரக்கூடிய அந்த குளிர்ச்சி. அப்ப கண்ணியமான கணவன் என்று சொன்னால் அவனுடைய பேச்சு அவனுடைய மனைவி இடத்திலே மிக மரியாதையாக இருக்க வேண்டும். அப்ப உடனே கேட்பாங்க எல்லாரும், என்னங்க இது மரியாதையா நம்ம மனைவிட்டு நடந்துக்கணுமா? மனைவி தானங்க மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு. நம்ம அப்படிதான் பழகி வச்சிருக்கிறோம். எப்படி பழகி வச்சிருக்கிறோம்? கணவன்னா எப்போதுமே கையில கம்பு எடுத்துக்கிட்டு நிக்கணும், மனைவிய பாடி போடி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கணும், முட்டாளே குட்டாளேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவர் கணவர். ஏன்னா நம்ம அத்தாவை அப்படிதான் பாக்குறோம், அத்தாவுடைய அத்தாவை அப்படிதான் பார்த்திருப்போம். இப்படி பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, பொதுவான ஒரு லைஃப் ஸ்டைலை பத்தி பேசுறோம். அப்ப இப்படியே நம்ம பார்த்து வளர்ந்ததுனால நம்ம என்ன நினைக்கிறோம்? கணவன் என்று சொன்னாலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். கணவன்மார்களுடைய மிகப்பெரிய தவறான புரிதல் என்ன? கணவன் என்றாலே ஒரு அடக்க வேண்டும், மிரட்ட வேண்டும், உருட்ட வேண்டும், அப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், அப்படி பார்த்தோன்னே பயந்துடணும். இது என்னங்க நீங்க மிலிட்டரியா நடத்துறீங்க? வீட்டில் மிலிட்டரியில தான் மேஜர் அப்படி நடப்பாரு. தன்னை பார்த்தோன்னே சோல்ஜர்கள் சிப்பாய்கள் எல்லாம் உடனே சரித்தடிக்கணும், எந்திரிச்சு நிக்கணும், அப்படி இப்படின்னு பயப்படுவார். குடும்பம் அப்படி அல்ல. குடும்பம் கண்ணியத்தின் ஒரு உருவம், குடும்பம் ஒரு அன்பின் உருவம், குடும்பம் ஒரு இருதரப்பு பாச பிணைப்பினுடைய ஒரு உருவம் தான் குடும்பம் என்பது. அங்க கணவரிடத்துல அடக்குமுறைகளோ அராஜகமோ எப்போதும் அனானியத் என்று சொல்வார்கள் அரபியில. தமிழ்ல உருதுல கூட சொல்லுவாங்க அனானியத், கமண்ட், எப்போதுமே நான் 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 அது மாதிரி நான் தான் எல்லாத்தையும் நான் சொல்றதை நீக்கணும், நான் சொல்றதை நீ என்ன எது நீ பேசுறது அப்படிங்கிற மனப்பக்குவம் கணவனிடத்தில் அறவே இருக்கக்கூடாது. மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி நீங்க இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்க மனைவி உங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்படியே போட்டுல போட்ட பாவம் மாதிரி இருக்கலாம். ஆனா அவ மனசுக்குள்ளார ஒரு எரிமலை எப்போதும் வெடித்துக் கொண்டு இருக்கும். நீங்க அந்த மாதிரி மாறிட்டீங்கன்னு சொன்னா உங்க பார்வைக்கு வேண்டுமானாலும் உங்க மனைவி எப்படி மாறி இருக்கலாம்? பெட்டியில் வச்ச பாம்பு எப்படிங்க இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பெட்டியில் வச்ச பாம்பு எங்க பார்த்துருக்கீங்க? அதான் பெட்டியில் வச்சது எப்படி பார்ப்பீங்க? திறந்து பார்த்தா தெரியும். அதை எந்திரிச்சிருமே திறந்து பார்த்தா, ஓ அது வரைக்கும் பார்த்துக்கலாம், எந்திரிக்கிறதுக்கலாம். அந்த மாதிரி வேணா இருக்கலாம், ஆனா அவன் மனசுக்குள்ளார எப்படி இருக்கும்? எரிமலை. ஏண்டா இப்படி ஒரு முசுடு பிடிச்சவன் வந்து மாட்டிக்கிட்டோமே, ஏண்டா இப்படி ஒரு தருதலைக்கு போய் நம்ம தகப்ப கட்டி கொடுத்துட்டாரே. நின்னா குத்தம், எந்திரிச்சா குத்தம், பேசுனா அடி, அமைதியா இருந்தா உத. வருது ஒரு சம்பவம், நீங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, 11 மனைவிமார்களை பத்தி பேசிப்பாங்க. ஷமாயில் திருமதியில இருக்குது இன்ஷால்லாஹ், அதை பத்தி ஒரு தனி பயானை வைப்போம். அதுல ஒரு மனைவி சொல்லுவாங்க, அந்த 11 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்களாம், இன்னைக்கு ராத்திரி நம்ம உட்கார்ந்து பேசும்போது தன்னுடைய கணவனை பற்றி எதையும் மறைக்காம எல்லாரும் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்ப அதுல ஒரு மனைவி சொல்லுவாங்களாம், என் கணவன் உள்ளே வந்தார் என்றால் நான் பேசினால் ஒன்று என் மண்டை உடையும், நான் பேசினா ஒன்று என் மண்டை உடையும் அல்லது என் பல்லு உடையும், நான் பேசாம வாய் மூடி இருந்தால் ஒன்று உதவும் இல்லைன்னா தலாக்குழுவும். பேசினாலும் குத்தம், பேசாட்டியும் குத்தம். ஏதாவது இவர் கேட்பாரு பதில் சொல்லுவாங்க, அதுக்கு உடனே ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க. பேசாம இருந்தா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு காதல் ஒரு அற என்னடா வம்பு. சோ கடைசியில என்ன ஆகும், நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், பெண்களுடைய மைண்டு டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கும், புரியுதா? ஆனா உங்களுடைய இந்த கண்ணியமற்ற போக்கு இருக்கிறது அவங்கள டென்ஷன் ஆகிடும், அவங்கள டென்ஷனாக ஆக்கிவிடும். இங்க பாருங்க, அப்ப கணவனிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை, கண்ணியமாக நடங்கள், நடத்துங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் ரொம்ப ரெஸ்பெக்டா இருக்கும். அதனாலதான் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த பூமியில ஒரு சிறந்த மனிதர் நடமாடியதே கிடையாது. இந்த பூமியில் அவர்களை விட சிறந்த ஒரு மனிதருடைய பாதம் இந்த பூமியின் மீது பட்டதே கிடையாது. ஆனா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, அதாவது மனைவிகளுக்கு பணிவிடை காண எஹுதுமு நிசா ஆகும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு, தனது மனைவிகளுக்கு நபி அவர்கள் பணிவிடை செய்வார்கள். நம்ம என்னைக்காவது நம்ம மனைவிக்கு தண்ணி கொடுத்துருக்குறோமா? அவ தான் தண்ணி கொடுக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா. டீ நம்ம போட்டு கொடுத்துருக்குறோமா? என்னங்க ஆஞ்சாரே இப்பயே பிரச்சனையா இருக்குது, நீங்க பாட்டுக்கு சொல்ல சொல்ல கிடைச்சல பிரச்சனை நமக்கு எதிராக வந்து முடிஞ்சிருமேன்னு சொல்லி. இல்ல, நம்ம ரெண்டு பக்கமும் பார்ப்போம். நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? வீட்டை கூட்டுவாங்களாம், பாத்திரங்களை கழுவார்களாம், அவர்களது துணியை துவைத்துக் கொள்வார்களாம், வீட்டுக்கு தேவையான பாலை ஆட்டிலிருந்து அவர்கள் கறப்பார்கள், தனது பீந்து போன செருப்பை அவர்கள் தைத்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் குடும்பத்தில் பணிவிடையில் இருப்பார்கள். அதான் சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்கு சென்று விடுவார்கள். அப்ப இது எதனுடைய ஒரு நிலைப்பாடு என்றால், நபி அவர்கள் தங்களது மனைவியிடம் கண்ணியமாக பழகினார்கள், அக்கறை காட்டினார்கள். ரசூலுல்லாஹிக்கு எத்தனை மனைவிங்க? எத்தனை மனைவி? 11 மனைவிமார்கள். அவங்களோட ஹயாத்தா அவங்க மௌத்தா போகும்போது எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள்? எத்தனை? 9 மனைவிமார்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். இப்ப பாருங்க, நம்ம இரண்டாவது விஷயத்துக்கு போறோம். கண்ணியமான கணவனுடைய முதல் விஷயம் நம்ம உங்களுக்கு சொன்னோம், அக்கறை. அக்கறை காட்டும். அந்த அக்கறைக்குள்ளாரத்தான் இந்த பணிவிடை விசாரிக்கிறது, பணிவிடை செய்யறது, அதை தொடர்ந்துதான் இப்ப நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இன்றைக்கு நாம் ஒரு மனைவியவே அக்கறையோட நடத்த முடியல. என்ன, ஒரு மனைவிய அக்கறையோடு நடத்த முடியல. இதுல வேற நாலு கல்யாணம் பண்றதுக்கு ஆசை. ஒரு மனைவியவே அக்கறையா நடத்த முடியல, ஆனா இதுல எத்தனை கல்யாணம் கட்டுறதுக்கு ஆசை? சுண்ணத்து சுண்ணத்துன்னு சொல்லி நாலு கல்யாணம் கட்டுறதுக்கு ஆசை. இருக்கட்டும், நான் ஒண்ணு தப்புன்னு சொல்லல, உங்க ஆசையை நான் ஏன் தப்புன்னு சொல்லி மாட்டீங்க. ஆமா, இதுல வேற ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் மேல சத்தியமா இல்லைங்கிறாரு. அவங்கதான் முதல்ல செய்வாங்க, இப்படி சொன்னவங்க தான் முதல்ல செஞ்சிருக்கிறாங்க. சைலண்டா போய் விடுங்க. இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு வேலைங்க, நீங்களே கொஞ்சம் கற்பனையா சொல்லுங்களேன். நபிக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் படிச்சதுல இருந்து நான் விளங்கினது, தேர் இஸ் நோ பிஸியஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் இன் பாஸ்ட் அண்ட் இன் ஃபியூச்சர் எக்ஸப்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் பிஸியஸ்ட் மேனு ரசூலுல்லாக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ரசூலுல்லாவை போன்று யாரும் இருந்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, நான் விளங்கின சீராவோ நான் கொஞ்சம் படிச்சதுலேருந்து சொல்றேன். மதினால பத்து வருஷத்தில் மட்டும் 19 பெரிய போர்களையும் 65 சிறிய போர்களையும் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள், சந்தித்திருக்கிறார்கள். 9 மனைவிமார்கள். அவர்கள் உருவாக்கிய இஸ்லாமிய சமுதாயத்தின் எண்ணிக்கை 160,000 தாண்டி ஏறக்குறைய 60 மேற்பட்ட தலைவர்களுடைய மன்னர்களுடைய குழுக்களை சந்தித்திருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான நபிமொழிகளை ஹதீசுகளை மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். இது போக இரவின் ஒரு பெரும் பகுதியை கால்கெடுக்க நின்று வணங்கி தனது இறைவனோடு வணங்கி இருக்கிறார்கள், இறைவனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தொழுகை, ஒவ்வொரு தொழுகையையும் இன்று நம்மால் வாழ்க்கையில் ஒரு முறை கூட அப்படி தொழ முடியாத அளவிற்கு ஒவ்வொரு ஃபர்ளான தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி ஓதணும்னு வச்சுக்கோங்க, ஓடியே போயிடுவாங்க, பள்ளிக்கே தலை வச்சே படுக்க மாட்டோம். சில நேரங்களில் மகரிபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் முக்மினூன் ஓதி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சூரா! சூரா வத்தூர் ஓதி இருக்கிறார்கள். அந்த மாதிரி சுபுஹுல் லொஹர் தொழுக வச்சோம்னா பள்ளிவாசல்ல இமாம் இமாம் நின்னாரு, மோதினார் ஓடிப்பிடுவாரு, இந்த இமாமுக்கு வேலை இல்லைன்னா நம்ம போய் சாப்பாடு எடுக்க போகணும்டா, அது வேற வீட்டுக்காரங்க எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னு சாப்பாடு கிடைக்காதுன்னு மோதினார் ஓடிப்பிடுவாரு. ஓதுற இமாம் மட்டும் ஓதிக்கிட்டே இருக்கணும். என்னங்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், தொழுகனா எனக்கு அதை சொல்லி ஆக வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிருக்கும். அப்ப தொழுகை இப்படி, மக்களின் சந்திப்பு இப்படி, எல்லாரும் சஹாபாக்கள் ரசூலுல்லாவை பார்க்கணுங்கிற ஆசை, ஆண்கள் பெண்கள் இதுல வேற பெண்கள் போட்டிக்கு, என்ன ரசூலுல்லா எப்ப பார்த்தாலும் ஆண்களே உங்க பக்கத்தில் உட்காந்து பயன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களால கேட்க முடிய மாட்டேங்குது, சந்தேகம் எங்களுக்கு நிறைய இருக்குது, சொல்ல முடியும், உங்கள்கிட்ட வந்து நாங்க பர்சனலா பேச முடியல, எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குங்க. எப்படி அன்சாரி பெண்கள் அவங்களுக்குன்னு ஒரு டே, மதினால இருக்கும் போதெல்லாம் ஒரு டே அவங்களுக்குன்னு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன் செய்யறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ரசூலுல்லாவுடைய ஹதீஸுகளை படிக்கிறதுக்கு அங்க இருக்கு பாருங்க, அந்த கடைசி ரேக்ல மேல இருந்து 3 பாருங்க, வரிசையை அடிக்கிறது பாருங்க, கடைசி ரேக் இருக்கா, ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 ரோ பாருங்க, அது ஃபுல்லா ஹதீஸ் கிதாபு. அது எவ்வளவுன்னு சொன்னா கடல்ல ஒரு துளி மாதிரி கடல்ல. அப்புறம் இந்த இருக்கு பாருங்க, 1, 2 அப்புறம் கீழே, இது எல்லாம் ஹதீஸ் புக்கு. அப்ப இது வந்து கடல ஒரு துளி மாதிரி. இந்த மாதிரி முஸ்னத் அகமது இருக்கு, ஹாக்கிம் இருக்கு, தபரானி இருக்கு, எவ்வளவு இருக்கு, இவ்வளவு ஹதீஸுகளை சொன்னார்கள். அப்ப நபியை விட பிஸியான மனிதர் யாராவது உலகத்தில் இருந்திருப்பாங்களா சொல்லுங்க. இப்ப என்ன தம்பி, என்ன கவனிக்கிறீங்களா, நபியை விட பிஸியான நபினா யாரு, யாருங்க அவங்க பேர், என்ன அவங்க பேர், என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள விட பிஸியான மனிதர் யாரும் இல்ல. இப்ப அவங்கள பாருங்க, எத்தனை மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு, அவங்க வஃபாத் ஆகும்போது 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். அசரிலிருந்து மகரிப் வரைக்கும் என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு மனைவியின் வீட்டுக்காக சென்று வருவார்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில சாப்பிட்டீங்களா? ரெஸ்ட் எடுத்தீங்களா? என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு? ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டிற்கும், அசரிலிருந்து மகரிப் வரைக்கும் ஒவ்வொரு மனைவியின் வீட்டுக்காக சென்று விசாரித்து விட்டு, சௌக்கியங்கள் விசாரித்து விட்டு, பேசிவிட்டு வருவார்கள். இதுல ஏதாவது அன்றைக்கு கொஞ்சம் ஓவரா கெஸ்ட் வந்து, ஏதாவது அதாவது குழுக்கள் அந்த மாதிரி ஒரு வேலையாயிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து விடுவார்கள் என்றால், அவங்களுடைய மனைவியில ரெண்டு குரூப் இருந்தாங்க. மனைவிமார்கள் எத்தனை குரூப்? ரெண்டு குரூப் இருந்தாங்க. ஒரு குரூப் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையில், இன்னொரு குரூப் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையில. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு எந்த பக்கம் ஜோடி சேர்றீங்களோ சேர்ந்துக்குங்க. அப்ப இந்த பக்கம் பாதி வந்துருவாங்க, அந்த பக்கம் எல்லாரையும் ஆயிஷாவோட ஜோடி உள்ள அந்த ஃப்ரெண்டா உள்ள மனைவிமார்களை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு அங்க எல்லாரையும் சந்திச்சிருவாங்க. உம்மு ஸலமாவோட ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள வீட்டுக்கு எல்லா மனைவிமார்களையும் கூப்பிட்டு நேரம் ஷார்ட்டா இருந்துச்சுன்னா, நேரம் விசாலமா இருந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா போய் விசாரிச்சுட்டு வருவாங்க. நேரம் ஷார்ட்டா இருந்தா எல்லாரையும் கூப்பிட விட்டு, ஒரு வீட்டிலையோ, ஒரு வீட்டில் ரொம்ப ரேர், ரெண்டு வீட்டில் கூப்பிட்டுட்டு ரெண்டு வீட்டுக்கு போய் எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு விசாரிச்சுட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு சந்தோஷமா விட்டுட்டு வருவாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், என்ன ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன ஒரு அக்கறையின் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க இல்லை, இதுதான் வழக்கம், நபியுடைய வழக்கமாக இருந்தது. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆண் கண்ணியமானவன் என்பதனுடைய இரண்டாவது வெளிப்பாடு, அவனிடத்திலே தனது மனைவியின் மீது அக்கறை இருக்க வேண்டும். இப்ப சில பேர் இருக்கிறாங்க, இந்த பாரு நீ செத்தா சாவு பொழைச்சா போல, என்ன இந்த காசை வச்சுக்க, இந்த காசை வச்சுக்க, சும்மா சும்மா போன் பண்ணி என்னெல்லாம் கூப்பிடாது. எப்படி மனைவி சொல்லுவாங்க, எங்க காய்ச்சல் அடிக்குதுங்க, அப்படியா இந்த டிரைவர் அனுப்புறேன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துரு. யாங்கோ பல்லு வலிக்குதுங்கோ அப்படிம்பாங்க, அப்படியா இந்த டிரைவர் அனுப்புறேன் பல் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தர போயிட்டு வந்துரு. எங்கோ அப்படிம்பாங்க, ஏன்னா இவனு காசு வேணுமா இந்த அனுப்புறேன். இப்படி என்ன நினைக்கிறார்கள், காசு கொடுத்துட்டா எல்லாமே நிறைவேறும்னு நினைக்கிறாங்க, காசை கொடுத்துட்டா எல்லாமே சரியா போயிடும் நினைக்கிறாங்க. இது நம்முடைய தவறான புரிதல். என்ன புரியுதா இல்லையா? இல்ல, அவர்கள் காசை எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அக்கறையை எதிர்பார்க்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பை எதிர்பார்க்கிறார்கள், நேரத்தை எதிர்பார்க்கிறார்கள், கண்ணியத்தை எதிர்பார்க்கிறார்கள். அப்ப கேர், அதுக்காக வேண்டி இப்படிய சாஞ்சி கடைசியில் நம்மளெல்லாம் விட்டுவிட்டு, என்ன சார் யாரெல்லாம் நம்மளெல்லாம் விட்டுவிட்டு கடைசியில் அந்த பக்கமே சாஞ்சிடக்கூடாது. என்ன அந்த பக்கம் என்ன கூப்பிடுறேன் ஜி, இல்லைங்க என் ஒய்ஃபு கூப்பிட்டுருக்குறாங்க ஜி, இல்லைங்க என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணும், இல்லைங்க இப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்ன என்ன அப்ப அக்கறை என்பது என்ன என்று சொன்னால், மனைவியின் தேவைக்கு நாம் நேரம் கொடுப்பது, அது உடல் உழைப்பு தேவைப்பட்டால் உடல் உழைப்பை கொடுப்பது, பொருளாதாரம் தேவைப்பட்டால் பொருளாதாரத்தை கொடுப்பது, என்ன தேவையோ அதை அதற்குரிய நேரத்தில் அதற்குரிய அளவில் அதற்குரிய அந்த மதிப்பீட்டில் கொடுப்பது அக்கறை. அந்த அக்கறை கரெக்டா இருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இன்ஷா அல்லாஹ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ரெண்டு மிஸ் இருக்காங்க, மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடாது. எனக்கு புரியல, புரிஞ்சா இல்லையா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடாது, இல்லைனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும், அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், கடைசியில் மிஸ் மிஸ் ஆயிடுவாங்க. புரிஞ்சா இல்லையா? என்ன புரிஞ்சா இல்லையா? நீங்க இந்த அக்கறை கொடுக்கறதுல கொஞ்சம் தவறிட்டீங்கன்னு சொன்னா கடைசியில மிஸ்ஸிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். கடைசியில மிஸ்ஸிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அப்புறம் மிஸ் மிஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்சோர்ஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. உன்னோட நான் வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம், என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறேன். நீ நான் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருன்னு ஓடிப்பிடுவாங்க. அப்புறம் அம்மா ஒண்ணு தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இந்த கணவன்மார்கள் இடத்துல கண்ணியமான ஒரு கணவன் முதலிலே தனது மனைவியை கண்ணியமாக நடத்தி பழக வேண்டும், கண்ணியமாக பேசி பழக வேண்டும். அப்ப நம்ம உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னோம், நாம் மனைவிகளிடத்தில் நமக்கு கண்ணியத்தை எதிர்பார்ப்பதை விட நாம் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பவர்களாக முதலில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பெரியவர்கள், அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்கியிருக்கிறான். அர்ரிஜாலு கௌவாமூன அலன் நிசா. அப்ப பெரியவர்கள் தான் சிறியவர்களிடத்திலே முதலில் மதிப்பாக நடந்து கண்ணியமாக நடந்து காட்ட வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் நம்மிடமிருந்து கண்ணியத்தை கற்று நமக்கு கண்ணியமாக நடப்பார்கள், கனிவாக மாறுவார்கள். இப்ப பாருங்க, நமக்கு நேரம் கொஞ்சம் குறைவா இருக்குது, இருந்தாலும் அடுத்த பாயிண்ட் டச் பண்ணி அடுத்த வாரக்காவது வச்சு போயிச்சாங்களா. ஒரு சின்ன பையன் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறான். என்னதா அந்த பையன்கிட்ட, தம்பி எந்த பக்கம் போறீங்க தம்பி அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு பெரியவர். தம்பி எந்த பக்கம் போறீங்க தம்பி அப்படிங்கிறாரு. அல்லது வட்டார வழக்க மொழியில, அத்தான் எங்கத்தான் போறீங்க நீங்க அப்படின்னு அந்த சின்ன பையன்கிட்ட கேட்கிறாரு. இப்ப அந்த பையன் அந்த பெரியவரை எப்படி திரும்பி பார்ப்பான், அந்த பையனுடைய பார்வை என்ன கருத்தை கக்கும், என்ன விதமான அந்த விஷயத்தை தெரிவிக்கும், அடுத்து அவருடைய வார்த்தை எப்படி வெளிப்படும். இன்னொரு பெரியவர் இன்னொரு பையன்கிட்ட, டே எங்கடா போற அப்படிங்கிறாரு. புரியுதா? ஒருத்தர் சொல்றாரு தம்பி எங்கம்மா போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு பெரியவர் டே எங்கடா போற அப்படிங்கிறாரு. இப்ப சொல்லுங்க பாக்கலாம், இந்த ரெண்டு பேருடைய அந்த ரெண்டு குழந்தையினுடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. தம்பி எங்கம்மா போறீங்க, எங்கத்தான் போறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட அந்த சிறியவன், நான் இந்த பக்கம் போறேன், பெரியவங்களை எதுவும் உங்களுக்கு வேலை செய்யணுமா, உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது உதவி இருக்கா அப்படின்னு பணிவா கேட்பான். பார்வையிலேயே பணிவு தெரியும். டே எங்கடா போற அப்படின்னு கேட்டவன் திரும்பப்பா, நான் எங்க போன உனக்கண்ணா அப்படிமா, நான் எங்க போனா உனக்கு என்ன அப்படிமா, நீ யாரு என்ன கேட்கறதுக்குமா, கேட்பானா கேட்க மாட்டானா, நீங்களே சொல்லுங்க, உனக்கு என்ன வேலை, உன் வேலையை வந்து போயா அப்படிமா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை தாங்க ஒரு மனிதனின் குணத்தை எப்படி மாற்றிவிட்டது, அவனுடைய ரியாக்ஷன் அவனுடைய பதிலை எப்படி மாற்றிவிட்டது. ஒரு பெரியவர் கேட்டாரு தம்பி எங்கப்பா போறீங்கன்னு கேட்டாரு. அந்த தம்பி சொல்றா, என்ன பெரியவரே சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா, உங்களுக்கு எதுவும் நான் உதவி செய்யணுமான்னு அவன் கேட்கறான், பதில் கேட்கறான். இன்னொரு பெரியவர் கேட்டாரு, டே எங்கடா போறேன்னு சொல்லிட்டு, நான் எங்க போனா உனக்கு என்னையா அப்படின்னு அவன் பதில் சொல்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, திரும்ப நான் வருகிறேன். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க, கண்ணி அவளிடத்தில் நீ அசிங்கமாக பேசி விடாது, அவளை நீ ஏசி விடாது. அப்புறம் அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கறையை கற்பித்து தந்தார்கள். நீ பாருங்க, ஒரு நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள், பெண்களுடைய மனநிலையை புரிந்து கொள்வதில்லை. ஒரு கண்ணியமான கணவன் பெண்களின் மனநிலையை எப்போதும் புரிந்து கொள்வான். எப்படி? பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு குழந்தை பிள்ளை மாதிரிங்க. யார மாதிரி? யார மாதிரி? அங்கிருந்து ஒரு சவுண்ட் வரும், அலிம்சா உங்களுக்கு விவரம் தெரியல, நாங்கெல்லாம் ரொம்ப மெச்சூர் ஆனவங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, எவ்வளவுதான் அவங்க மெச்சூர் ஆனாலும் சரி, என்னத்தை தான் படிச்சு தலைகீழ புரண்டாலும் சரி, பெண்கள் யாரு? குழந்தை பிள்ளை தான். உடனே முடிவெடுத்துருவாங்க, உடனே கோபப்படுவாங்க, உடனே அழுவாங்க, உடனே சிரிப்பாங்க, உடனே திருப்தி ஆயிடுவாங்க. குழந்தை பிள்ளை என்ன செய்யும்? ஓன்னு அழுவும். ஏதாச்சும் ஒரு லாலிபப்பு கையில வாங்கி கொடுங்க, ஈனு இழிக்கும். கையில வச்சிருக்கிறத புடுங்குங்க, திரும்ப ஈனு இழிச்சது ஈனு கத்தும். நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் குழந்தை புள்ள, அப்படித்தானே? அதனுடைய மனசு அதை தூக்கி தட்டி கொடுங்க, சிரிக்கும், சந்தோஷமா இருக்கும். அதை தூக்கி யார் அணைச்சுக்கிறாங்களோ அவங்களோட ஒட்டிக்கும். அம்மா அணைச்சா அம்மாட்ட ஒட்டிக்கும், வேலைக்காரி அணைச்சா. இன்னைக்கு பாருங்க, நிறைய இடத்துல குழந்தைகள் வந்து அம்மாவை நேசிக்கிறதை விட யாரை நேசிக்கிறாங்க? கரெக்டா சொன்னாங்க பாருங்க, ஆயாக்களை நேசிக்கிறாங்க. ஏன் தூக்கி அணைச்சுக்கிட்டே இருக்கிறது யாரு? ஆயாமார்கள் தான். அம்மா அம்மார்கள் அப்படியே லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. கடைசியில் குழந்தை யார் பேச்சுதான் கேட்கும்? அப்புறம் கடைசியில் ஒரு கட்டம் வந்து சனி என்ன என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிட்டு, எப்போ வேலை காரிட்டே இப்போ அப்படின்னு தூக்கிடுவாங்க. அம்மா நிம்மதியா அடிச்சா போனாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது போய் வேலைக்காரிட்ட உட்காந்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு பாட்டி கதை ராணி கதை ராஜா கதையை சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் நிம்மதியா இருக்கும். என்ன குழந்தை பிள்ளை என்ன எதிர்பார்த்துச்சு? உங்கள்கிட்ட அக்கறை எதிர்பார்த்துச்சு, ஒரு பாசத்தை, ஒரு ஈடுபாட்டை, அணைப்பை எதிர்பார்த்தது. இன்று பெரும்பாலான கணவர்கள் தங்களது மனைவிகளுக்கு இதை கொடுக்க மறந்து விடுகிறார்கள். அவர்களுடைய இயந்திர வாழ்க்கை என்னறியா, காசு சம்பாதிக்கணும், அமெரிக்கா போகணும், பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நோக்கரி டாட் காம், ஜாப் டாட் காம் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இங்க பொண்டாட்டி தொலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜாப் தேடினாரு, கடைசியில் எது தொலைஞ்சு போச்சு சொல்லுங்க? ஜாப் கிடைச்சிச்சு, வீட்டில் உள்ள மேடம் காணா போயிட்டாங்க, அவங்க கல்பு காணா போச்சு, அவங்க மைண்ட் உங்களுக்கு காணா போச்சு, கடைசியில் அவங்களே காணா போயிடுவாங்க, ஒரே போடுவாங்க. என்ன இன்றைக்கு நம்ம ஜாப் சேர்ச்சிக்கு ரொம்ப தேடுறோம், ஆனா மனைவியினுடைய கல்புடைய சேர்ச்சிங்க பண்றது கிடையாது. ஜாப் வேணும், ஜாப் வேணும். அமெரிக்கா போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, யூகே போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, யூஏ போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாம் போயாச்சுங்க, கடைசியில் யாரை விட்டாச்சு? மேடம் விட்டாச்சு. என்னங்க லைஃப் இது? நான் கேட்கிறேன், காசு பணத்தை வச்சு என்னங்க கிழிச்சிட போறோம் சொல்லுங்க? சிலருக்கு எல்லாமே காசாகி போய் கிடக்கு, அதான் பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே எல்லாமே காசாகி போய் கிடக்கு, வீடு பங்களா கட்டியாச்சுங்க, எல்லாம் கட்டியாச்சுங்க. தனக்கு கனிவை கொடுக்கக்கூடிய, தன்னை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனைவி கணவன் இழந்து விட்டால் வேற என்னங்க அவனுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? தன்னோடு பாசமாக கொஞ்சி குழாவக்கூடிய பிள்ளைகளை தனது மனைவி உருவாக்கி தரவில்லை என்றால் வேற என்னங்க வாழ்க்கை சொல்லுங்க? எதுக்குங்க வாழ்க்கை? ஆணுடைய வாழ்க்கையில நம்ம உங்களுக்கு முன்னாடி சொன்னோம், ரெண்டு விஷயத்தை சொன்னோம். ஒன்று என்ன? குடும்ப வாழ்க்கை. இன்னொன்னு என்ன? அடுத்த வாழ்க்கை, அதாவது பொருளாதார வாழ்க்கை. இப்ப இந்த பொருளாதார வாழ்க்கை இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப வாழ்க்கையை நாம் அழுத்தி விடும்போது, அதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க தவறிவிடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அந்த பேலன்ஸ் அற்ற அந்த தன்மையினால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்ன? கடைசியில் எதுக்காக வேண்டி காசு சேர்த்தானோ அந்த காசே அவனுக்கு ஒரு நோயாக, அவனுக்கு ஒரு மன உளைச்சலாக, அவனுடைய மன நிம்மதியை பறித்ததாக ஆகிவிடும். சரி, அப்ப ஒரு கண்ணியமான கணவனிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெரிய சிஃபத் என்ன? அவரிடத்துல அழகிய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறோம், என்றைக்குமே தன்னுடைய மனைவிமார்களை அழகான பெயர்களை கொண்டு அழைத்தார்கள். அழகான முறையில் தான் அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். அருவறுப்பான அசிங்கமான வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசியது கிடையாது. கோபப்பட்டா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபத்தை அவர்கள் அந்த புறக்கணிப்பில் தான் காட்டுவார்களே தவிர வார்த்தையில் காட்ட மாட்டார்கள். எதுல காட்டுவாங்க? புறக்கணிப்பு. புறக்கணிப்புனா என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சைலண்டா பார்வையை தாழ்த்திக்கிறது, அதுவே போதும். அந்த மாதிரி மனைவியை நம்ம வந்து நடத்தி இருந்தோம்னு சொன்னா, நீங்க நேருக்கு நேர பார்க்காம இப்படி திரும்பிக்கிட்டு சரி சாப்பாடு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா போதும், என்னடாச்சு கணவன் என்ன பார்க்கலையே, என்னை பார்த்து சொல்லவில்லையே என்று அந்த பெண்மணி அப்படியே உருகி விடுவாள், என்ன தவறு செய்தேன் என்று. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னு சொன்னா, இந்த ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி ஆக்கிட்டோம். யார மனைவி ரேஸ்ல ஓடுற குதிரை கதை தெரியுமா? அது நல்லாதான் ஓடிக்கிட்டு இருக்கும் ரேஸ்ல ஓடுற குதிரை, இந்த ஜுவாக்கி என்ன செய்வான், அது வேகமா ஓடணுங்கிறதுக்காண்டி அடிக்க ஆரம்பம் பாருங்க, அது அவ்வளவுதான், நீ அடி நான் ஓடுறேன் பார்ப்போம் அப்படிங்கும், நீ அடி நான் ஓடுறேன், சும்மா ஓடுற மாதிரி பாஞ்சாங்க காட்டி ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா அது உண்மையிலேயே மற்ற குதிரைகளை விட முந்தனுங்கிற ஒரு வேகத்துல ஓடிட்டு இருக்கும் பாருங்க. இவன் அடிக்க அடிக்க அதுக்கு வெறுப்பு தட்டி போய் நான் ஓடுவேன் ஆனா ஒரு காலம் குந்த மாட்டேன்னு முடிவு பண்ணிடும். இது வந்து நீங்க அந்த குதிரை துறையில உள்ளவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லணும். அதனாலதான் முதல்ல குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க அடிக்காம பழக்கங்கம்பாங்க, ஜாக்கிக்கு பழக்கம் கொடுக்கும்போது அடிக்காம தட்டி கொடுத்தே ஓட வைங்கம்பாங்க. இங்க பாரு, இதாங்க நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. எப்போதுமே மிரட்டி உருட்டி அதட்டி அப்படி இப்படின்னு செஞ்சிட்டோம்னு சொன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கடைசியில என்ன ஆகும், குடும்ப வாழ்க்கையில பணிஞ்சிருவாங்க என்னமோ, வேற வழியில என்ன செய்யறது, கட்டி கொடுத்துட்டாங்க வாக்குப்பட்டுட்டாங்க கழுதியை கட்டிக்கிட்டாச்சு உதைக்குதுன்னு சொன்னா முடியுமா அப்படின்னு தமிழ்நாட்டு பழமொழி வேற சொல்லி கொடுத்துருக்காங்க. கழுதியை கட்டிக்கிட்டு அது உதைக்குதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும், அந்த மாதிரி எங்க அப்பா கட்டி வச்சுட்டாரு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடங்கி என்னமோ இருந்துருவார்கள். ஆனால் அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும், டென்ஷன் ஆக, அதை நம்ம கொடுத்துடக்கூடாது. அப்ப அன்பான என்னுடைய சகோதரர்களே, இந்த கண்ணியமான கணவனாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல், கண்ணியமான வார்த்தைகளை நமது மனைவிமார்களிடத்திலே பேச வேண்டும், அவர்களுக்கு நாம் அக்கறை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் அன்பை முதலில் கொடுக்க வேண்டும், நெருக்கத்தை கொடுக்க வேண்டும். அதை சொல்லும் போதுதான் அந்த குழந்தைகளுடைய விஷயத்தை சொன்னா இடையில கொஞ்சம் வெளியே போயிட்டோம், அதை சொல்லி முடிச்சோம். இப்ப அந்த குழந்தையை பத்தி நம்ம உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொன்னோம், அந்த குழந்தை என்ன செய்யும் சொன்னோம்.